அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அடுத்தன ஐந்து அவத்தைத்து ஐந்து அவத்தைத்து அவத்தை அவத்தை என்ற சொல்லுக்கு நிலை என்ற பொருள். நிலைன்னு என்ன? நிலைன்னா ஸ்டேட். ஐந்து நிலை வேறுபாடுகளை ஆன்மா அடைகிறது. ஆன்மா ஐந்து நிலை வேறுபாடுகளை ஐந்து அவத்தைகளை அடைகிறது. எதனால் அடைகிறது? ஐந்து அவத்தைகளை அடைவது எதனால்? இந்த அந்தக்கரணங்களோடு கூடியதனால். அந்தக்கரணங்களோடு கூடியதனால் ஆன்மா ஐந்து நிலைகளை அடைகிறது. அந்த ஐந்து நிலைகளை இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படுகிற ஐந்து நிலைகள் எல்லாம் நமக்கு தெரிந்த நிலைதான். நம்முடைய நிலை நமக்கு தெரியாதா? இப்போது நான் இருப்பது விழிப்பு நிலை. இது முதலாவது நிலை, விழிப்பு நிலை. நனவு, நனவு நிலை என்றும் சொல்லுவார். நனவு அல்லது விழிப்பு, இது முதலாவது நிலை. நேற்று சொன்னதை போல இந்த விழிப்பு நிலையிலே ஆன்மா இருக்கிற இடம் புருவநடு. புருவநடுவிலே விழிப்பு நிலையிலே நின்று ஆன்மா அறிகிறது. இந்த விழிப்பு நிலையிலே 35 கருவிகள் செயற்படுகின்றன. 35 கருவிகள் செயல்படுகின்றன. அவை எவை? அந்த 35 எவை என்றால் ஞானேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் 5, அவற்றுக்கு உரிய புலன்கள் 5. ஞானேந்திரியங்கள், அவற்றால் அறியப்படுகிற புலன்கள் 10. அடுத்து கண்மேந்திரியங்கள் 5. கண்மேந்திரியங்கள் 5, அவற்றுக்கு உரிய விடயங்கள் 5. அவை அந்த 5 விடயங்கள் எவை? கண்மேந்திரியங்களினுடைய தொழில்கள், பேச்சு, நடை, கொடை, போக்கு. ஞாயிற்று 20. அடுத்து 10 வகையான காற்றுக்கள் உடம்பிலே, தசவாயுக்கள் என்பார்கள். 10 வகையான வாயுக்கள், அவையும் துளிர்படுகின்றன. இப்போது 30. அடுத்து இந்த 4 அந்தக்கரணங்கள், 4 அந்தக்கரணங்கள். அடுத்து 35வது கருவி புருடன். புருடன், புருடன் என்பது, புருடன் என்றாலே என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? புருடன் என்றாலே அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 கருவிகளும் தொழிற்படுகின்றன என்று பொருள். அந்த 5 சொல்லாமல் இந்த 1 சொன்னாலே போதும். புருடன் என்றாலே அதிலே எல்லாம் அந்த 5 அடங்கிவிடும். எனவே புருடன் என்ற ஒரு கருவி. ஆக இந்த 35 கருவிகள் இப்போது விழிப்பு நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இது முதலாவது நிலை. பெயர் என்ன? விழிப்பு நிலை. வடமொழியிலே சாக்கிரம், சாக்கிரம் என்பார்கள். இரண்டாவது நிலை. இந்த நிலையிலேயே நம்ம இருந்து விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்? விழிப்பு நிலையிலேயே இருக்க முடியுமா? ஆமா, நாம் எவ்வளவுதான் கடினமாக முயன்றாலும் கூட விழிப்பு நிலையிலே சில சமயம் இருக்க முடியவில்லை. அந்த விழிப்பு நிலையிலிருந்து மெல்ல நழுவி எந்த நிலைக்கு போகிறோம்? ஆமா, சொப்பனம். இரண்டாவது கனவு, கனவு நிலை. விழிப்பு நிலையை அடுத்து கனவு நிலை. வடமொழியிலே சொப்பன நிலை, சொப்பனம். இப்போது புருவ நடுவில் இருந்த ஆன்மா இறங்கி கழுத்துக்கு வருகிறது. கழுத்து இடம் கண்டம் என்பார்கள். கண்டம் அல்லது கழுத்து என்ற இடத்தை ஆன்மா அடைகிறது. அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வர என்ன காரணம் என்றால் சில கருவிகள் செயற்படாமல் போய்விட்டன. அதுதான் காரணம். கருவிகள் செயற்படாமல் நீங்குகின்றன. அந்த கருவிகள் எவை என்றால் இந்த 35 கருவிகளிலே 10 கருவிகள் நீங்கிவிடுகின்றன. அதாவது ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் ஐந்தும் நீங்கிவிடுகின்றன. ஆனால் அவற்றினுடைய விடயங்கள் நீங்கவில்லை. அதை கவனத்திலே கொள்ளுங்கள். அவற்றினுடைய விடயங்கள் நீங்கவில்லை, அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், பேச்சு, நடை, கொடை, போக்கு, இன்பம், அவை நீங்கவில்லை. ஏனென்றால் கனவுல நாம் அவற்றையெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, கனவிலே அவை நிகழ்கின்றன. இந்த கருவிகள் தொழிற்படவில்லையே தவிர கனவிலே அங்கே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகிறோமே. எனவே கனவிலே இந்த விடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த 10 போக 25 கருவிகள் இந்த கனவு நிலையிலே செயற்படுகின்றன. பிறகு மூன்றாவதாக இந்த கனவு நிலையிலிருந்து மேலும் இறங்கி உறக்கம் என்ற நிலையை ஆன்மா அடைகிறது. உறக்கம் இடையில அந்த விழிப்பு நிலையிலிருந்து நேரடியாக உறக்கத்துக்கு வர முடியுமா? நேரடியாக கனவு வராமலே உறங்க முடியுமா? முடியுமா? முடியாது. படிப்படியாகத்தான் முடியும். கனவு வந்துதான் உறக்கம் வரும். இங்க எல்லாமே படிமுறையில தான், சைவ சித்தாந்தத்துல படிப்படியாகத்தான், படியெல்லாம் தாண்ட முடியாது. எனவே விழிப்பு, அடுத்து கனவு, அடுத்து உறக்கம். இந்த உறக்கத்திலே செயல்படுகிற கருவிகள் மூன்றுதான். மூன்றே கருவிகள் தான் செயல்படும். அப்படியானால் எத்தனை நீங்கி விடுகின்றன? மேலே எத்தனை? 25. 25 மூன்று போக 22 கருவிகள் நீங்க, 3 கருவிகள் மட்டும்தான் செயற்படுகின்றன உறக்கத்தில். அந்த 3 எவை என்றால் பிராணவாயு, சித்தம், புருடன். பிராணவாயு, சித்தம், புருடன் என்ற 3 மட்டும்தான் தொழிற்படுகின்றன. எனவே அந்த கரணங்களிலே மனமில்லை, புத்தி இல்லை, அகங்காரமும் இல்லை, சித்தம் மட்டும் செயற்படுகிறது உறக்கத்திலே. ஆக சித்தத்தினுடைய தொழில் என்ன என்று பார்த்திருக்கிறோம், சிந்தித்தல். எனவே உறங்குகிற போதும் சிந்தனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நமக்கு தெரியாமலே சிந்தனை நிகழ்கிறது. அதனால்தான் உறங்கும் போது ஏதாவது நினைத்து கொண்டு, ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைத்து கொண்டு படுத்து விழித்த உடனே நமக்கு ஒரு தீர்வு, ஒரு விடை கிடைக்கிறது இந்த சித்தத்தினுடைய செயலினால். எனவே உறங்குகிற போது சித்தம் மட்டும் செயல்படுகிறது. இந்த நிலையில ஆன்மா இருக்கிற இடம் கழுத்துக்கு கீழே இருதயம், இதயம். இதயத்திலே ஆன்மா நிற்கிறது. பிறகு அடுத்து உறக்கத்தையும் தாண்டி, உறக்கத்தையும் கடந்த நிலை என்ன? அனுபவம், உங்களுடைய அனுபவம் என்ன? உறக்கத்தை கடந்தால் பேருறக்கம், ஸ்லீப், டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கம், பேருறக்கம் என்ற நிலை. எல்லாம் நமக்கு தெரிந்த அனுபவங்கள் தான். நாம் இப்படி பகுத்து பார்ப்பது இல்லை. நம்முடைய நூல்கள் அப்படி நமக்கு ஆராய்ந்து சொல்லுகின்றன. எனவே இப்ப பேருறக்கத்தில் 2 கருவிகள் மட்டும்தான், 2 கருவிகள். எது நீங்கிவிட்டது? சித்தமும் நீங்கிவிட்டது. சித்தமும் நீங்கி பிராணவாயு புருடன் 2 மட்டும்தான் பேருறக்கத்தில். இப்போது இதற்கு ஆன்மாவுக்கு இடம் இருதயத்தை தாண்டி அந்த உந்தி, கொப்பூல் என்கிற அந்த உந்தித்தானம். பிறகு அடுத்த எத்தனாவது நிலை? கடைசியாக 5வது நிலை. பேருறக்கத்தையும் தாண்டி உயிர்ப்பு அடக்கம், உயிர்ப்பு அடங்குதல் என்ற நிலை. உயிர்ப்பு அடங்கிய நிலை. உயிர்ப்புன்னு என்ன? உயிர்ப்புனா மூச்சு காற்று. மூச்சுங்கூட அடங்கிய ஒரு நிலை உண்டாம் உறங்குகிற காலத்துல. நமக்கு அது தெரியாது. இதெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. வந்து நீங்குகிற, உடனே நீங்கக்கூடிய நிலைகள். உயிர்ப்பு மூச்சும் கூட அடங்கிய நிலை. இப்ப இந்த இதெல்லாம் கிடக்குறாங்கல்ல கோமா ஸ்டேஜ்ல, மூச்சு இல்லாம இருக்கிறாங்கள, ஆனா உயிர் இருக்கிறதுங்கிறாங்க. அந்த நிலையில மூச்சு இல்லையே தவிர உயிர் இருக்கிறது. இறந்தார் என்றும் சொல்ல முடியல, உயிரோடு இருக்கிறார் என்றும் சொல்ல முடியல. அப்படி நிலையை நமக்கு வந்து செல்லுகிறது. எனவே இது உயிர்ப்பு அடங்கிய நிலை ஐந்தாவது. இதுல ஒரே கருவிதான். ஆமா, அப்புறம் அந்த பிராணவாயுவும் நீங்கிவிட புருடன் மட்டும் செயல்படுகிற நிலை. எனவே என்ன தெரிகிறது? இந்த காலம் நியதி கலைவித்தை அராகங்கள் ஆன்மாவை விட்டு எப்போதும் நீங்குவது இல்லை என்பதை இது காட்டுகிறது. இந்த உயிர்ப்படக்க நிலையில ஆன்மா அந்த உந்தியிலிருந்து மேலும் இறங்கி மூலாதாரத்திலே ஒடுங்கி கிடக்கிறது. மூலாதாரத்திலே, மூலாதாரத்திலே ஒடுங்கி நிற்கிறது. நேற்று சொன்னதை போல முழு அறியாமையிலே, முழு அறியாமையிலே ஆன்மா மூழ்கி இருக்கிற நிலை. அதாவது ஆன்மாவினுடைய முதல் நிலை என்ன என்று பார்த்தோம், கேவல நிலை. தொடக்கத்தில் ஆணவ மலத்தோடும் இருந்த நிலை எப்படி என்று இதை வைத்து நாம் ஊகிக்கலாம். அந்த தொடக்கத்தில் அந்த கேவல நிலை என்று சொல்லுகிறார்களே, அந்த நிலை எப்படி இருக்கும் என்றால் இந்த உயிர்ப்படக்க நிலை போன்றது. எனவே இதுவும் கேவல நிலைதான். அந்த கேவல நிலைக்கு என்ன பெயர்? அனாதி கேவலம். தொடக்கத்திலே முதன் முதலிலே ஆன்மா இருந்த நிலை அனாதி கேவலம். இதுக்கு என்ன பெயர்? அன்றாட கேவலம். அன்றாடம் வருகிற கேவலம், நாள்தோறும் நமக்கு இந்த கேவல நிலை வருகிறது. அன்றாடம், அதாவது நித்திய கேவலம் என்பார்கள். நித்திய கேவலம் நாள்தோறும் அல்லது அன்றாடம் வருகிற கேவலம். இதனுடைய தொடர்ச்சியை பின்ன அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். அந்த சாக்கரம், அந்த வடமொழி சொற்களில் சுழலே என்று நினைக்கிறேன். சாக்கரம் இரண்டாவது சொப்பனம், மூன்றாவது சுஷுப்தி என்பார்கள். வடமொழியில சுஷுப்தி துரியாதீத. இந்த ஐந்து நிலைகளையும் கவனிக்கிற போது என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது உங்களுக்கு? என்ன வேறுபாடு தெரிகிறது? கருவிகள் நீங்க நீங்க என்ன உண்டாகிறது? ஆன்மாவுக்கு படிப்படியாக அறியாமை, படிப்படியாக அறிவு குறைந்து குறைந்து கடைசியில முழு அறியாமை. கருவிகள் நீங்க நீங்க உயிருக்கு அறியாமை மேலிடுகிறது. பிறகு இந்த துரியாதீத நிலையிலிருந்து மறுபடியும் கருவிகள் மறுபடியும் சேர்ந்து சேர்ந்து பழைய விழிப்பு நிலைக்கு செல்லும். இது இறங்குகிற முறை. இதே போல படிப்படியாக ஏறுகிற முறை, அதாவது மூலாதாரத்திலிருந்து கீழே இருந்து, மூலாதாரத்திலிருந்து உந்தி, இதயம், கண்டம், புருவநடு என்று படிப்படியாக ஆன்மா மேலேறி செல்லும். அந்தந்த இடத்துல அந்தந்த கருவிகள் வந்து சேரும். நீங்கிய கருவிகள் மறுபடியும் வந்து சேரும். இப்படியாக கருவிகள் நீங்குதலும் மீண்டும் கூடுதலும் மாறி மாறி நிகழ்கின்றன. அறிவு நிலையிலிருந்து அறியாமைக்கு செல்லுதல், அறியாமை நிலையிலிருந்து மறுபடியும் அறிவு பெறுதல் என்று அறிவும் அறியாமையும் மாறி மாறி ஆன்மாவுக்கு வருகின்றன. எனவே அறிவு பெறுகிற நிலைக்கு சகலம் என்ற பெயர். அறிவு பெறுகிற நிலைக்கு சகலம், அறியாமை மிகுகிற நிலைக்கு என்ன பேரு? கேவலம். எனவே ஆன்மா நாள்தோறும் கேவலம் சகலம், கேவலம் சகலம் என்ற நிலைகளை மாறி மாறி அடைகின்றது. இந்த நிலை, இந்த கீழிறங்குதல் மேலேறுதல் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை. அனுபவம் அதே அனுபவம் தான், வேற வேறுபாடு ஒன்று இல்லை. அதுக்கெல்லாம் பேர் உண்டு. கீழே இறங்குகிற நிலைக்கு பேரு கீழால் அவத்தை அவத்தை. அதே போல மேலேறுகிற நிலைக்கு ஆன்மா பல நிலைகளை அடைவதற்கு காரணம் எது என்றால் கருவிகள் நீங்குதலும் கூடுதலும். கருவிகள் நீங்குதலும் கூடுதலும் தான் காரணம். கருவிகள் ஏன் நீங்குகின்றன? கருவிகள் நீங்குதல் என்ன அர்த்தம்? கருவிகள் நீங்குதல் என்றால் என்ன அர்த்தம்? செயற்படாமல் போகின்றன. ஏன் செயற்படாமல் போகின்றன? அவை ஜடப்பொருள்கள். கருவிகள் ஜடந்தனை, மாயையிலிருந்து உண்டாகிய ஜடப்பொருள்கள். ஜடப்பொருள்கள் செயற்பட செயற்பட சோர்வு அடைதல், செயற்படாமல் போகின்றன. எனவே இந்த ஐந்து நிலைகளுக்கு என்ன பெயர்? கேவல அவத்தைகள். கேவல அவத்தைகள் என்ற பெயர். இந்த ஐந்து கேவல அவத்தைகள், இந்த ஐந்தும் கேவல அவத்தைகள் எனப்படும். ஏன் இந்த பெயர்? படிப்படியாக ஆன்மா அறியாமை வயப்படுவதனாலே, அறியாமையை நோக்கி செல்லுவதனாலே இவை கேவல அவத்தைகள். இந்த ஐந்து கேவல அவத்தைகள் எப்பொழுது நிகழ்கின்றன? இந்த சகலமாகிய வாழ்க்கையிலேயே. எனவே சகலத்தில் கேவலம், இந்த ஐந்து நிலைகளும் சகலத்தில் நிகழ்கின்ற கேவல ஐந்து அவத்தைகள். அதாவது அன்றாட வாழ்க்கையிலே நிகழ்கின்ற ஐந்து அவத்தைகள், கேவலத்தில் சகலத்தில் நிகழ்கின்ற ஐந்து அவத்தைகள். இனி இன்னொரு ஐந்து வகையான அவத்தைகள் இருக்கின்றன. அதாவது விழிப்பு நிலையிலேயே விழித்திருக்கிற போதே ஐந்து அவத்தைகள் நிகழும். நாம் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிற போதே ஐந்து அவத்தைகள் நிகழ்கின்றன. எந்த ஐந்து அவத்தைகள்? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்ற ஐந்து நிலைகளும் விழித்திருக்கின்ற போதே அடுத்து அடுத்து நிகழ்கின்றன. இப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? இப்போ இவ்வளவு அறிகிறோம் அல்லவா? நாம் ஒரே சீராக தொடர்ச்சியாக அறிவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக எதையும் அறிவது இல்லை, விட்டு விட்டுத்தான் அறிகிறோம். நினைந்தும் மறந்தும், நினைந்தும் மறந்தும் இப்படி மாறி மாறித்தான் அறிகிறோம். தொடர்ந்து எதையும் நாம் அறிய முடியாது. இப்ப இந்த மின்விளக்கு தொடர்ந்து ஒளிர்வதாக தோன்றுகிறது, ஆனால் உண்மையாது அது விட்டு விட்டு தான் எரிகிறது. விளக்கு அது எப்போது தெரிகிறது? அந்த இன்னொரு மோட்டார் பக்கத்துல போட்டா அந்த மோட்டார் ஓடும்போது இதனுடைய அந்த இது ஒளி குறைந்து அந்த துடித்துக் கொண்டே இருக்கும். விளக்கு துடித்துக் கொண்டிருக்குது இல்லையா? விட்டு விட்டு ஒளி கொடுக்கும். எனவே இப்போதே தொடர்ச்சியாக அறிவதை போல தெரிகிறது. அதே போல நம்முடைய அறிவு, நம்முடைய அறிவு விட்டு விட்டுத்தான் அறிகிறது, தொடர்ச்சியாக அறியவில்லை. அதை இவ்வளவு இது போல தெளிவாக சொல்ல முடியாது. இதுதான் சாக்கரம், இதுதான் சொப்பனம், இது சுளுத்தி என்று பிரித்து நாம் காட்ட முடியாது. எப்படி இந்த காற்றாடியினுடைய அந்த ஓலைகள் சிறகுகள் வேகமாக சுழல்கின்றதோ அதே போல நம்முடைய எண்ணங்களும் மாறி மாறி விரைவாக சுழன்று கொண்டே இருக்கின்றன. கருவிகள் நீங்கியும் மீண்டும் செயற்பட்டும் இப்படி மாறி மாறி நிகழ்வதனாலே விழித்திருக்கிற போதே ஐந்து அவத்தைகள் நிகழ்வதாக சொல்லுகிறார்கள். அது நம்மால் தெளிவாக விளங்கிக் கொள்ள இப்பொழுது முடியவில்லை. எனவே விழிப்பு நிலையிலேயே ஐந்து அவத்தைகள் உண்டு. அதை சுருக்கமாக நினைப்பும் மறப்பும், நினைப்பும் மறப்பும் என்று குறிப்பிடுவார்கள். இதற்கு என்ன பெயர்? சகல ஐந்து அவத்தைகள். சகல ஐந்து அவத்தை, முன்னே சொன்னது கேவல ஐந்து அவத்தை, இந்த ஐந்து சகல ஐந்தவத்தைகள். இதேபோல சுத்த நிலை, சுத்த நிலைக்கு போனால் சுத்த நிலை என்பது என்ன? சுத்த நிலை என்பது திருவருளோடு சேருகிற நிலை அருள் நிலை. அந்த நிலைக்கு சென்றால் அங்கேயும் இதுபோல ஐந்து அவத்தைகள் நிகழும். சுத்த நிலையிலேயும் ஐந்து அவத்தைகள் உண்டு. அங்கே சுத்த நிலையில என்ன நிகழ்கிறது? சுத்த நிலையிலே இந்த பேர்கள் ஐந்து பேர்களோடு ஒரு அடைமொழியை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். நின்மலம்னா என்ன பொருள்? மலம் நீங்கிய நிலையில், ஆணவ மலம் நீங்குகிற நிலையில். ஆணவ மலம் நீங்க நீங்க என்ன உண்டாகும்? ஆணவ மலம் நீங்க நீங்க ஆன்மாவிடத்தில் திருவருள் ஒளி மேலோங்கும். நின்மல நிலையிலே ஆன்மாவிலே படிப்படியாக திருவருள் மேம்படும். இந்த கேவல ஐந்தவத்தையில கருவிகள் நீங்க நீங்க எது மேலிடுகிறது? அறியாமை ஆணவ மலம் மேலிடுகிறது. அங்கே சுத்த நிலையில ஆணவ மலம் நீங்க நீங்க திருவருள் மேலோங்குகிறது. அதான் வேறுபாடு. கேவல நிலையில துரியாதீதம் என்பது என்ன? கேவல நிலையிலே துரியாதீதம் என்பது என்ன? அந்த நிலை ஆணவமலம் முழு ஆன்மா முழு அறியாமையிலே அழுந்துதல், அது துரியாதீதம். ஆனால் நின்மல துரியாதீதம் என்பது அதுவும் அழுந்துகிற நிலைதான். எதிலே? ஆமா, சிவத்தினிடத்தில் இறைவனிடத்தில் அழுந்துகிற நிலை துரியாதி, நின்மல துரியாதீதம். சுருக்கமாக சொன்னால் இதற்கு அது நேர்மாறான நிலை. இது கேவல ஐந்தவத்தைகள், அது சுத்த ஐந்தவத்தைகள். கேவல ஐந்தவத்தை, சுத்த ஐந்தவத்தை, இதெல்லாம் எட்டாம் நூற்பாவுக்கு மேல. அது எட்டாம் நூற்பாவிலிருந்து தான் இதெல்லாம் தொடங்கும். ஆக எட்டாம் நூற்பாவிலிருந்து தான் முக்கியமான பகுதி சிவஞான போதத்தில். எட்டாம் நூற்பாவிலிருந்து குரு உறுப்பா போகும். எனவே இந்த நூற்பாவை பாருங்க. இப்ப இன்னொரு கருத்தையும் சொல்லணும். இப்படி ஆன்மா பல நிலைகளை அடைவது ஆன்மாவுக்கு என்ன இயல்பு? பொது இயல்பு. நேற்று பார்த்தோமே பொது இயல்பு, உண்மை இயல்பு என்று இரண்டு இயல்புகள். பொது இயல்பு என்றால் என்ன? ஒரு பொருள் இன்னொரு பொருளினுடைய சார்பினாலே அடைகிற இயல்பு. இங்கே ஆன்மா இந்த கருவிகளினுடைய சார்பினால் ஐந்து அவத்தைகளை அடைகின்றன. கருவிகளுடைய சார்பினால் ஐந்து அவத்தை உண்டாகிறது. இது ஆன்மாவுக்கு இயற்கையான நிலை அல்ல. ஆன்மாவுக்கு இது இயற்கை அல்ல. கருவிகளின் சேர்க்கையால் உண்டான செயற்கை நிலை இது ஆன்மாவுக்கு செயற்கை. எனவே இறப்பு பிறப்பு, விழிப்பு உறக்கம், நினைப்பு மறப்பு இவையெல்லாம் ஆன்மாவுக்கு இயற்கையான நிலைகள் அல்ல. இறப்பு பிறப்பு, விழிப்பு உறக்கம், நினைப்பு மறப்பு என்ற மாறுபட்ட நிலைகளெல்லாம் ஆன்மாவுக்கு செயற்கை நிலைகள். எனவே ஆன்மா ஒரு நிலையிலே இருப்பதுதான் அதற்கு இயற்கையான தன்மை. சித்து பொருளாகிய ஆன்மா ஜடப்பொருளினுடைய தன்மைதான் பல மாற்றங்களை அடைவது. பல மாற்றங்களுக்கு உட்படுவது ஜடப்பொருளினுடைய இயல்பு. சித்து பொருளுடைய இயல்பு என்றும் ஒரு தன்மையாக இருப்பதுதான் சித்துக்கு உரிய இயல்பு. அந்த இயல்பு இப்போது நம்மிடம் இல்லை. ஏனென்றால் நாம் ஜடத்தோடு சேர்ந்திருக்கிறோம். அதனாலே ஜடத்தினுடைய இயல்பு நம்மை சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த ஜடப்பொருளினுடைய சார்பு நீங்கி சித்தாகிய இறைவனோடு சேருகிற போதுதான் அவனைப் போல ஆன்மாவும் ஒரு தன்மை பட்ட நிலைத்த வாழ்வை பெறும். நிலையான வாழ்க்கை, பிறப்பு இறப்பு இல்லாத தன்மை, நினைப்பு மறப்பு இல்லாத நிலை, உறக்கம் விழிப்பு இல்லாத நிலை இறைவனை சார்கிற போதுதான் வரும். எனவே இந்த நான்காம் நூற்பாவிலே சொல்லப்பட்டது ஆன்மாவினுடைய இலக்கணம். என்ன இலக்கணம்? தடத்த இலக்கணம். ஆன்மாவினுடைய தடத்த இலக்கணமாகிய பொது இயல்பு இந்த நான்காம் நூற்பாவிலே கூறப்பட்டுள்ளது. ஆன்மாவினுடைய சிறப்பியல்பு, அதனுடைய உண்மை இயல்பு எங்கே கூறப்பட்டுள்ளது என்றால் ஏழாவது நூற்பாவிலே. இனிமேல் வரப்போகிற ஏழாவது நூற்பாவிலேதான் ஆன்மாவினுடைய உண்மையான இயல்பு சொரூப இலக்கணத்தை ஏழாம் நூற்பாவிலே நாம் பார்க்க போவோம். அதே போல இறைவனுடைய பொது இயல்பு, இறைவனுடைய தடத்த இலக்கணத்தை எங்கே பார்த்தோம்? இறைவனுடைய தடத்த இலக்கணம் என்பது என்ன? இறைவனுக்குரிய பொது இயல்பு. இறைவனுக்குரிய பொது இயல்பு என்ன? இன்னொன்றின் சார்பினாலே அடைகிற இயல்பு பொது இயல்பு. அதை பொருத்தி பார்த்தால் இறைவன் உயிர்களோடு பொருந்தி உயிர்களுக்காக என்ன செய்கிறான்? உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிறான். உயிர்களுக்காக பல வடிவங்களை கொள்ளுகிறான், பல திருமேனைகளை கொள்ளுகிறான். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத அவன் ஆயிரம் திருநாமங்களை கொள்ளுகிறான். அதெல்லாம் அவனுக்கு பொது இயல்பு. அதை எங்கே நாம் பார்த்தோம்? இரண்டாவது நூற்பாவில். இரண்டாவது நூற்பாவில் அவையே தானேயாய் உயிர்களோடு இறைவன் கலந்திருந்து இருவினைக்கு ஏற்ப போக்குவரவு புரிவிக்கிறானே, அது அவன் செய்கின்ற ஐந்தொழில்கள். எனவே இறைவனுடைய பொது இயல்பு இரண்டாம் நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது.